SBS தமிழ். வணக்கம் விக்ரமசிங்க மகளே.
வணக்கம் ரேணுகா.
உங்களை எங்களது கலையகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சங்கநாதம் வானொலியின் 25 ஆண்டு நிறைவை நீங்கள் இந்த வருஷம் கொண்டாடுகின்றீர்கள். அந்த 25 ஆண்டு கால வரலாற்றை சற்று திரும்பி பார்த்தால், அந்த வானொலியை நீங்கள் ஆரம்பித்ததன் நோக்கம் அதை பற்றி சொல்லுங்கள்.
சங்கநாதம் தமிழ் வானொலி சேவையை 1993 ஆண்டு ஆரம்பிப்பதற்கு பல காரணங்கள் இருந்தன. நான் லண்டன்லேருந்து இங்கே வந்த பொழுது நமது சமூக வானொலிகள் ஒரு குறைந்தபட்ச நேரத்தையே ஒதுக்கி ஒலிபரப்பு செய்து கொண்டிருந்தது. அந்த நேரம் எமது சமூகத்துக்கு துண்டாக காணாது, திருப்தி இல்லை. ஆன காரணத்தினாலே நான் எனது சுயமுயற்சியால் எனக்கு ஒரு வானொலியை ஆரம்பிக்க வேண்டும் என்று இருந்தது. என்னென்னா, எனக்கு சிறு வயதிலிருந்து வானொலி சேவையிலேயும் ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி ஆசை ஏற்பட்டது என்றால், இலங்கை வானொலிக்கு ஒரு முறை சுந்தா சுந்தர்லிங்கம் அண்ணியவர்கள் என்னை கூட்டி சென்ற பொழுது, அந்த நிலையத்திலே பல நிகழ்ச்சிகளை எனக்கு காட்டின பொழுது எனக்கும் ஒரு ஆவல் வந்து நான் ஒரு வானொலி ஒலிபரப்பாளனாக வர வேண்டும். அதுவும் ஒரு புறம் இருக்கு. இங்கு வந்த பொழுது இங்கு தமிழ் மக்களுக்கு காணாது, இங்கே உள்ள நேரம் காணாமல் இருந்தது. மற்ற சமூக வானொலிகள் கூட ஒரு மணி நேரம் தான் நடந்தது. மற்றது ஸ்பெஷலில் எங்களை எஸ்பிஎஸ் விசேட சேவை கூட ஒரு குறுகிய வட்டத்துக்கெல்லாம் இருந்தது என்றால், குறுகிய கால நேரத்திலையும், அதுவும் ஒரு நாள் மெல்போர்னுக்கும் ஒரு நாள் சிட்னிக்குமாக வாய்ந்து கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வேளையிலையும் நான் அங்கே அதிலையும் சிறிது கடமையாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்போ சங்கநாதன் தமிழ் ஒலிபரப்பு சேவைக்கு முதல் முதலாக அத்திவாரமிட்டது 3 பேர். அதுக்கு காரணம், ஒன்று காலஞ்சென்ற பொன்மணி குலசிங்கம் அவர்களும், சுந்தா சுந்தர்லிங்க அண்ணன், நந்தினி ஸ்கந்தகுமார், திரிஸ்கந்தகுமார் ஆகியோர் அவர்கள் ஒரு வானொலியத்தை வானொலி சேவையை ஆரம்பிப்பதற்கு உறுதுணையாக எனக்கு உதவி செய்தார்கள். அதிலும் டெனினோன் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர், அவர் பல்லின கலாச்சார அமைச்சராக இருந்த காரணத்தினாலே அவரிடம் போய் உதவி கேட்ட பொழுது, அவர் இந்த நிலையத்திலே ஒரு அறிமுகத்தை செய்து வச்சு, அதாவது 3MDR மவுண்டன் டிஸ்ட்ரிக்ட் ரேடியோவில் ஒரு அறிமுகத்தை செய்து வச்சு அவருடன் எடுத்து விட்ட காரணத்தால் எங்களுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆரம்ப காலங்களில் 4 மணி நேரம் கிடைச்சாலும் நாங்கள் தொடர்ந்து 4 மணி நேரங்களை செய்து வந்தோம். ஆனால் தொண்டர்கள் காணாத காரணத்தால் நாங்கள் 2 மணி நேரமாக நடத்த வேண்டிய கட்டம் இருந்தது. அதிலும் பல காரணங்கள் உண்டு. ஏனென்றால் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய மொழிக்கு எங்களுடைய நிலையத்திலே வானொலி இருக்கவில்லை. அப்போ எங்களுக்கு 4 மணி தியாலம் தமிழுக்கு தந்த காரணத்தால் அவர்கள் விண்ணப்பித்து தங்களுக்கு 2 மணி தியாலம் வேண்டுமென்ற பொழுது எத்னிக் ப்ரோட்காஸ்டர்ஸ் கவுன்சில் வந்து அவர்களுக்கு 2 மணி தியாலம் கொடுக்கும்படி பண்ணித்த காரணத்தால் அவர்களுக்கு கொடுத்துட்டான். இதை தவிர முக்கியமான நோக்கம் வந்து, இங்கு பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எமது கலை கலாச்சாரம் பண்பாடுகளை மறக்கக்கூடாது என்றும், மற்றது இளம் வயதினரை இந்த வானொலி சேவையில் ஊக்குவிக்க வேணும், சிறு சிறு நாடகங்களை நாங்கள் ஒலிபரப்ப வேணும், இசை வகுப்புகளிலிருந்து பதிவு செய்த பாடல்களை போட வேணும், மற்றது அப்படியான நிகழ்வுகளோடு இந்த விக்டோரிய மாநிலத்தில் உள்ள கலையாலயங்கள், எத்தனையோ கலையாலயங்கள் இருக்குது, இந்த மாணவர்கள் அரங்கேற்றம் பொழுது அவருடைய நிகழ்ச்சிகளை பதிவு செய்து கொண்டிருந்தோம். அதே வேளையிலே எங்களுடைய சமூகத்திலே வளர்ந்து வர இளம் கலைஞர்களுக்கு ஒரு ஆக்கம் ஊக்கம் கொடுப்பதற்காக அவருடைய நிகழ்ச்சிகளையும் ஒலிபரப்பி வருகிறோம்.
சரி, இப்போ உங்களது நிகழ்ச்சிகள் 2 மணித்தியாலம் ஒலிப்பதாக சொன்னீர்கள். என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின்றன?
ஆரம்பத்திலே நாதாஞ்சலி நிகழ்ச்சி. நான் இந்த நாதாஞ்சலி நிகழ்ச்சியிலே மும்மத பாடல்களை போடுகின்றோம். அதற்கு பின்பு மங்கள வாத்திய இசை போடுகின்றோம். மங்கள வாத்திய இசைக்கு பிறகு எமது கலைஞர்களே, எமது உள்ளூரிலே எமது சமூகத்திலிருந்து முன்னேறி கொண்டு வரும் கலைஞர்கள், இளங்கலைஞர்களின் பாடலை போடுகின்றோம். அதற்கு பின்பு பல்கலை கலைஞ்சியம் என்று நிகழ்ச்சிகளை தயாரித்து அனுப்புகிறார்கள், அதை ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றோம். மற்றது செல்வி மணி அவர்கள், டாக்டர் அவர்களுடைய சித்த வைத்தியத்தை பற்றியும், நோய்களை பற்றியும், அதை பற்றிய குணப்படுத்தக்கூடிய விதிகளை பற்றியும் அவர் விளக்கி கொண்டிருக்கின்றார். மற்ற செய்திகளை, வெளிநாட்டு செய்திகளை எடுக்கும் பொழுது நாங்கள் இந்தியாவிலிருந்து செய்திகளை ஒரு நிருபரை நியமித்து அந்த செய்திகளை ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றோம். சரண்யா பாலகிருஷ்ணன் அதை செய்து கொண்டிருக்கின்றார், திருமதி சரண்யா பாலகிருஷ்ணன். அது தவிர யாழ்ப்பாணத்திலிருந்து இந்திரபுத்திரன் ஒரு செய்தி தொகுப்பு, வாராந்த செய்தி தொகுப்பு வடக்கிலும் கிழக்கிலும் நடக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி தந்து கொண்டிருக்கின்றார்.
இப்போ நீங்கள் இப்படியான ஒரு வானொலியை நீங்கள் அது கிழமைக்கு ஒரு தடவை என்றாலும் 2 மணி நேரங்கள் நடத்துவது என்பது உண்மையிலேயே ஒரு சவாலான ஒரு விஷயம். குறிப்பாக இந்த நிதி விடயம் என்பது சவாலான விடயம். எல்லோருமே தொண்டு அடிப்படையில் வந்து சேவை செய்வார்கள் என்றும் சொல்ல முடியாது இல்லையா? இதை நீங்கள் எப்படி சமாளிக்கின்றீர்கள்?
ஓ, நிச்சயமாக உண்மை. ஏனென்றால் இந்த ஆரம்ப காலத்திலேயே ஒரு 5-6 வருஷங்களுக்கு நான் என்னுடைய சொந்த பணத்திலே தான், எனக்கு அது ஒரு ஹொபியாக இருந்தபடியால், வானொலி நடத்த வேணும் என்ற காரணத்தால் செய்தும் காலையும் மாலையும் வீட்டை அதாவது வந்து போய் திரும்புவதற்கு 60 கிலோமீட்டர் வேணும் நிலையத்துக்கு போய் வர்றதுக்கு. அப்படியாக செய்ய போனாலும் ஒரு வாரத்திலே எங்களுக்கு 4 மணி நேரம் கடமையாற்ற வேணும் ஊதியம் இல்லை ஒரு புது வேலைக்காக. அதே நேரத்தில் என்னோட வார தொண்டர்களும் 4 மணி நேரம். அப்போ ஒரு கிழமைக்கு 4 மணி நேரம் என்ற ஒரு மாதத்தில் வந்து 16 மணி நேரத்தை செலவிடுகின்றோம். இந்த கலைஞர்கள் எல்லாரும் வந்து நாங்கள் நேரடியாக நிலையத்துக்கு போய் தான் வானொலி ஒலிபரப்பி கொண்டிருந்தோம். அதிலும் சில சிரமங்கள் ஏற்பட்டது. ஒரு கலைஞர் வந்து வெண்டனா சவுத்தில் இருப்பார், ஒருத்தர் வந்து டனினோங்கில் இருப்பார், ஒருத்தர் வந்து கிளைட்டன். இவர்களெல்லாம் காலை அதிகாலையிலே கார் சென்று நானே சென்று அவர்களை ஏற்றி கொண்டு வந்து வின்டர் சம்மர் ரெண்டு பார்க்காமல் போக வேண்டி வரும் ஏற்றி கொண்டு போகிறதான். சில நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலமே வானொலி நேரத்துக்கு முதல் இரவு சொல்லுவார்கள், ஐயோ எனக்கு வர முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி. அப்போ அந்த வேளையில் சில நேரத்தில் ஆப்ரேட்டர் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆப்ரேட்டர் அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் தெரிஞ்சாக்கள் ஒரு 2 ஒருவர் தான் இருப்பார்கள். அவர்கள் வீட்டுக்கு உள்ளே போயிட்டு காரை கோனடிக்கோ உங்களுக்கு பயம் என்னென்றால் நித்திரையில் விடிய அப்புறம் 5 மணிக்குள்ள போகிறோம் என்று சொல்லி காலையிலே 5:30-6 மணிக்குள்ள பீடணும் இல்லை. இப்படியே பல மாதங்கள் உருண்டோடின, வருடங்கள் உருண்டோடின, இப்போ 25 வருஷத்தை தாண்டி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றதை நான் நினைக்கிறேன். நீங்கள் நிதியை பற்றி கேட்டீர்கள். இந்த வானொலி நடத்துவதற்கு முதல் ஒரு 5 அல்லது 6 வருடங்கள் நமது சொந்த பணத்திலே செலுத்தி செய்தேன். இப்பொழுது எத்தினிக் ப்ரோட்காஸ்டர்ஸ் கவுன்சில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு $30 படி, 2 மணித்தியாலத்துக்கு $60 வாரம் எங்களுக்கு தருவதில்லை. அந்த நிலையத்துக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸில் பாவிக்கிறதுக்காக கட்டுது. அது தவிர நாங்கள் சில வேளைகளிலே டனினோம் மாநகர சபை எங்களுக்கு சிறு தொகை பணத்தை தரும். அந்த பணத்திலே சில வேளைகளிலே நாங்கள் போக்குவரத்துக்கு பாவிக்கின்றோம், அல்லது இன்டர்நெட்டுகள் தொலைபேசிகளுக்கு பாவிக்க கொண்டிருந்தோம். இப்பொழுது அது கூட இல்லை. ஆனால் சில வர்த்தக ஸ்தாபனங்கள் எங்களுக்கு உதவி செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னால் இலங்கையிலேருந்து வார செய்தியாளருக்கு இலங்கையில் உள்ள ஒரு தமிழ் வர்த்தகர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறார், அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் எங்களுடைய நிலையத்தில் எங்களோட வானொலி தமிழ் வானொலியின் சேவை காரணமாக பல வர்த்தகர்கள் நிலையத்துக்கு அறிவித்தல் கொடுத்துருக்கிறார்கள், நிலையத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார்கள். அந்த வழிகளிலே நாங்கள் போக்குவரத்து செலவுகள் மட்டும்தான் எங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுகிறது. மற்றபடி நாங்கள் எந்த விதமான நிதியையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் எப்பப்போ அரசாங்கத்தால் உதவிகள் கிடைக்குமோ அந்த உதவிகளுக்கு நாங்கள் விண்ணப்பிப்போம், சில வேளை வெற்றி பெறுவோம், சில நேரத்தில் கிடைக்காது, அப்படி இருக்கும். இதேவேளை எங்களோட வானொலியில் இன்னொரு சிறப்பு என்னென்றால் ஞாயிற்றுக்கிழமையில் காலமே 8 மணியிலேருந்து 10 மணி வரையும் நடக்கிறபடியால் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது வந்து முதியவர்கள்லேருந்து சிறியவர் வரை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையில் பாடசாலைகள் இல்லை, ஆனாலும் இந்த தமிழ் பாடசாலைகள் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிறபடியால் சில பாடசாலைகள் மதியத்துக்கு பின்பு நடக்குது, சிலது காலையில் நடக்கிறபடியால் அவர்களுக்கு கேட்க முடியாவிட்டாலும் பள்ளிக்கூடத்தால் வந்து அந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இன்டர்நெட்டில்
எப்படி கேட்கலாம்? அதுதான், இன்டர்நெட்டில் கேட்கலாம் என்று சொன்னீர்கள். ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ளவர்கள் எப்படி கேட்கலாம்?
ஆஸ்திரேலியா முழுவதிலும் உள்ளவர்கள் www.sanganathan.net.au இணையத்தினூடாகவும் அல்லது 3mdr.com.au இணையத்தினூடாகவும் கேட்கலாம். மற்றும்படி FTBC வானொலி அல்லது ஏனைய வானொலிகள் மூலமும் நாங்கள் ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றோம்.
சரி, இப்போ வந்து நீங்கள் 25 ஆண்டுகளை கடந்து அதாவது ஒரு சமூக நோக்கோடு இந்த வானொலியை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களது நோக்கம் வந்து ஈடேறியது அல்லது இதற்கு மக்களின் ஆதரவு கணிசமாக இருக்கின்றது அப்படி என்று இருக்கின்றதா, அல்லது அதற்கான ஆதரவு அவ்வளவு போதுமானதாக இல்லை என்ற மனக்குறை உங்களுக்கு இருக்கின்றதா?
இல்லை, ஒரே ஒரு மனக்குறை இருக்கிறேன். நாங்கள் நெடுக வானொலியிலே கோரி வருகின்றோம், இளம் சமூகம் தயவு செய்து வந்து உடன் இணைந்து இந்த வானொலியை நடத்துங்கள் என்று. வருகிறார்கள் தொண்டர்கள், வருகிறார்கள், வந்து 1 வாரம் 2 வாரம் அல்லது 1 மாதம் 6 மாதம் நின்றுவிட்டு வேலை பழு காரணமாக அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். இன்னும் இது ஊதியமற்ற வேலை, பொது வேலை என்றபடியாக விட்டுறார்கள். ஆனால் இன்னும் நாங்கள் கூறப்போனால் ஒரு பூரண வெற்றியே கிடைத்திருக்க என்று சொல்லாவிட்டாலும் இந்த வானொலி எமது மக்களுக்கு பாரிய உதவியை செய்தது என்று தான் நான் நினைக்கின்றேன். காரணம் உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஞாயிற்றுக்கிழமையிலே எமது சமூகத்திலே ஒரு மரண வீடு நடந்தால் அதை நாங்களாகவே அந்த குடும்பத்துடன் தொடர்பு கொண்டு நீங்கள் எத்தனை மணிக்கு இந்த கிரியைகளை வைக்கிறீர்கள், எத்தனை மணிக்கு பார்வைக்கு வைக்கிறீர்கள் எல்லாம் கேட்டு நாங்களே இலவசமாக அதை ஒலிபரப்பி வருகின்றோம் அந்த செய்தியை. அடுத்தது திருமணம் வாழ்த்து, மற்றது பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இவையெல்லாம் இலங்கை வானொலியில் நடந்த போல இங்கேயும் இலவசமாக நாங்கள் செய்து வருகின்றோம். எங்களை வானொலியில் இந்த இதுவரையில் 25 வருடத்திலே ஒரே ஒரு முறை ரேடியோ தொன் நிகழ்ச்சி வச்சு நிதி சேகரித்தோம். இதுவரை அதுவரை ஒரு காலம் நாங்கள் எங்களை வானொலி சேவை கண்டு செய்கிறது இல்லை. ஸ்டேஷனுக்காக வடம்பூர் நடக்கிற ரேடியோ தொன் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது.
உங்களது இந்த 25 வருட நிறைவை எப்படி கொண்டாடுவதற்கு தீர்மானித்திருக்கிறீர்கள்?
25 வருட நிகழ்வை நாங்கள் ஸ்பிரிங்வேல் நகர மண்டபத்தில் அக்டோபர் மாதம் 21 அந்த நகர சபையின் ஆதரவுடனும் பல வர்த்தக பிரமுகர்களின் ஆதரவுடனும் பல்லின கலாச்சார வானொலிகள் சபையின் ஆதரவுடனும் பல்லின கலாச்சார அமைச்சின் உடனும் இதை அவையின் ஆதரவுடன் இதை நடத்த இருக்கின்றோம். இந்த நிகழ்விலே தேசிய ரீதியாக இயங்குகின்ற சமூக தமிழ் வானொலி ஒலிபரப்பாளர் அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வைப்பது தான் எங்களுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இப்பொழுது இருக்கின்றது.
சரி, இப்போ சங்கநாதம் வானொலிக்கு யாராவது உதவி செய்ய விரும்பினாலோ அல்லது தொண்டர்களாக இணைந்து இந்த ஒலிபரப்பில் சேர விரும்பினாலோ எப்படி உங்களை தொடர்பு கொள்வது?
சங்கநாதம் வானொலி சேவை செய்கிறதுக்கு நாங்கள் இருகை ஊப்பி வரவேற்கின்றோம். ஏனென்றால் எமது இளம் சமூகம்தான் இந்த வானொலியை தொடர்ந்து நடத்த வேண்டும். ஏனென்றால் இப்போ குறிப்பாக பார்க்க போனால் இந்த சமூக வானொலிகளிலே ஒரே ஆக்கள் தான், ஒரே ப்ரோட்காஸ்ட், அதாவது வந்து ஒலிபரப்பாளர்கள்லாம் திரும்பவும் திரும்பவும் இருக்கிறார்கள். அதிலும் வயது போனவர் தான் இருக்கிறார்கள், இளம் சமூகத்தை காணவில்லை. ஆகவே இப்பொழுது இளம் சமூகம் இங்கே இருக்குது, இங்கே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற சமூகம் இருக்குது. அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இளம் திறமையான சமூகம் இருக்கின்றது, இளமையர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதை இணைந்து இந்த வானொலிகளில் ஈடுபட்டு செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அவர்கள் அப்படி விரும்புவார்களாயிருந்தால் sanganadam@gmail.com என்ற இணையத்துக்கு அவர்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம். இந்த வானொலி ஆரம்பித்த காலத்திலிருந்து என்ன நான் ஆரம்பித்தேன் என்றது ஒரு புறம் இருக்க, என்னுடன் இணைந்து தோளோடு தோல் நின்று பல தொண்டர்கள் கடமையாற்றினார்கள். அவர்கள் குறிப்பாக ரஞ்சி லியோபிள்ளை, அவர் கிட்டத்தட்ட 8-9 வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இந்த சங்கநாத வானொலியிலே ஒலிபரப்பாளராகவே செய்த அவருக்கு உண்மையிலே எங்களை சமூகம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதே போலது செந்தில் செந்தில்நாதன் வந்து தொழில்நுட்ப உத்தியோகராகவும் அதே நேரத்தில் பொதுமக்கள் உறவுடனும் இருந்தவர், நந்தினி ஸ்கந்தகுமார், ஸ்ரீகாந்தி சேட்குணம், இப்படி பலர் பெயரை சொல்லி கொண்டு போனால் நூற்றுக்கணக்கான பேர்கள். இவர்கள் முக்கியமானவர்கள், இவர்கள் அடங்குகிறார்கள். அதற்காக அதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த நேரத்தில்.
மிக்க நன்றி. உண்மையிலேயே ஒரு அளப்பரிய பணியை நீங்கள், அதுவும் தொடர்ந்து 25 வருடங்கள் செய்வது என்பது உண்மையிலேயே இலகுவான ஒரு விடயம் அல்ல. உங்களது பணி மேன்மேலும் தொடர எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.
இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய SBS-க்கும் ரேணுகாக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.